الحمد لله. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، اما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في دعائه: اللهم بارك لنا في شامنا، اللهم بارك لنا في يمننا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கைய தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் அமைச்சு எம்முடைய நிரந்தரமான இன்பம் அனுபவிக்கக்கூடிய, சுகமடையக்கூடிய, நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடமாக சுவர்க்கத்தை அல்லாஹ் அமைத்து, சுவர்க்கத்தை இலக்காகத்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை தயாரிப்புக்காக வேண்டி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் கூடியிருப்பது அரபியிலே ஷாம் என்றும், ஆங்கிலத்திலே தமிழிலே சிரியா என்ற வார்த்தையும், அதேபோன்று அரபியிலே சூர்யா என்ற வார்த்தையும், அதேபோன்று நபியவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு நாடாகிய, பரக்கத் பொருந்திய ஒரு நாடாகிய சிரியாவை பற்றி குறிப்பாகவும், அதில் ஹலப் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலும் மக்கள் குடித்தனம் உள்ள சிரியாவுடைய வடமேல் மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றி குறிப்பாகவும், உலக நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள், அதற்கான காரணங்கள் யார், அதனுடைய முடிவுகள் என்ன, முஸ்லிம்கள் அதை எப்படி எதிர்கொள்வது, நமது நாட்டிலும் ஆங்காங்கே வெளிக்கின்ற சில பிரச்சனைகளையும் இணைத்து பேசினால் பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, முதலாவதாக இஸ்லாத்துடைய விரோதிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்தியது யார்? பரம விரோதிகள், இஸ்லாத்துடைய பகிரங்க விரோதிகள், கடுமையான விரோதிகள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்திய ஒரு கூட்டம் தான் இந்த யகூதிகள், யூதர்கள். இவர்களை பற்றி, இவர்களுக்கு எதிராக நாம் மேலதிகமான சாபங்களை இடுவதை பெரிதாக நாம் அழட்டிக்கொள்ள தேவையில்லை. ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் நமது நாவுகளால் அவர்களுக்கு சாபமிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். கைரில் மக்தூபி அலைஹிம், சபிக்கப்பட்ட கூட்டம் என்று யகூதிகளை அல்லாஹ் வர்ணிக்கிறார், யூதர்களை வர்ணிக்கிறார். ஆங்கிலத்தில் ஜிவிஷ் என்பார்கள், தமிழிலே யூதர்கள் என்கிறோம், அரபியிலே யகூத் என்போம். கனிமனு இவர்கள் நமது பகிரங்க விரோதிகள் என்று நம்மை படைத்த அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். இதைத்தான் ஆரம்பிக்கிறது குர்ஆனுடைய வசனம், நமக்கு சுட்டி காட்டுகிறது. லதஜிதன் அஷத்தன் நாசி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான்தாரிகளுக்கு மிகப்பெரிய விரோதிகள், கடுமையான விரோதிகள் இந்த யூதர்கள். அடுத்ததாக இணை வைக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆணிவேர் இவர்கள் தான். அதனால தான் இவர்களை முதலாவது நான் விளங்கப்படுத்தி, அறிமுகப்படுத்தி தலைப்பை தொடர்கிறேன். எந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த தாக்குதல் நடக்கிறதோ அதற்கு பின்னால் இவர்களுடைய ஒரு கை இருக்கும், இவர்களுடைய ஒரு என்ன, ஒரு இயக்கம் செயல்படும். அது எந்த நாடாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னால் முஸ்லிம்களால் தோல்வி ஏற்படும் என்பது நிச்சயம். அவர்கள் முஸ்லிம்களுடைய கையால் அழிந்து நாசமாகுவார்கள் என்பது நிச்சயம். அதனால் அந்த வெறியை முற்கூட்டி தீர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கையால் தான் சாவு, ஒவ்வொரு முஸ்லீமும் தான் அவர்களை கொல்வான். அவர்கள் யார்? உலகத்திலே மிகப்பெரிய குழப்பவாதியாகிய ஃபித்னாவுக்குரியவன், ஆகப்பெரிய ஃபித்னா தஜ்ஜாலுக்கு பின்னால் கொடி தூக்கி போவார்கள். விரிவாக தொட்டு காட்ட வேண்டியவர்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தஜ்ஜாலுடைய சகாக்கள், தஜ்ஜாலுடைய சகாக்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களை பற்றி சிந்திக்க தேவையில்லை. இந்த யூதர்கள் மிக கேவலமான ஒரு இனம். இன்று நமது நாட்டிலே அல்லாஹ்வுக்கு எதிராக சிலர்கள் பேசுகிறார்கள், நபியவர்களுக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். இதுவெல்லாம் இந்த யூதர்களுடைய தன்மைகளை சார்ந்தது. நமது நாட்டில் பேசுபவர்களும் அந்த யூத தன்மை சார்ந்தவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு எதிராக ஒருவன் கேவலமாக பேசுவதற்கு தன்னுடைய நாவை பாவிப்பான் என்றால் அவனிடம் யூத வாசம் இருக்கும், அவனுக்கு பின்னால் சில வேளை யூத சக்திகள் இருக்கும். அவர்கள் எப்படி பேசினார்கள்? அல்லாஹ்வை பற்றி மிக கேவலமாக இன்னல்லாஹ் ஃபக்கீர் என்றார்கள். இன்னல்லாஹ் ஃபக்கீர் வனஹனு அகனியா, பணத்தையும் ஏழ்மையும் கொடுக்கின்ற அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ஏழை, நாம் பணக்காரர்கள், அல்லாஹ் ஏழை என்று சொன்னவர்கள். எதுல்லாஹி மகலூலா என்றார்கள், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கஞ்சன் என்றார்கள். நவது பில்லா, இணை வைப்பவனுக்கு, சிலை வணங்குபவனுக்கு, அல்லாஹ் இல்லை என்பவனுக்கு கூட அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். அந்த அல்லாஹ் கொடையாளி, அல்லாஹ் கரீம், கொடையாளி. அந்த அல்லாஹ்வை பார்த்து எதுல்லாஹி மகலூலா, அல்லாஹ்வுடைய கை செலவழிப்பதற்கு பின்வாங்குகின்ற இறுக்கமான கை என்றார்கள். அல்லாஹ்வுடைய கை அப்படியே விலங்கு போடப்பட்ட செலவழிக்காத கை. அல்லாஹோடு அவ்வளவு துணிச்சலாக பேசியவர்கள், அப்படி காரணமாக பேசியவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வை எமக்கு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை காட்டுங்கள் என்று கேட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை காட்டுங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடன் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை காட்டுங்க வெளிப்படையை, அப்பதான் ஏற்றுக்கொள்வோம். அப்படி கேட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு போகிறார்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. இங்கு சங்கத்தால் மாட்டு கன்றை செய்து வணங்கியவர்கள் அந்த சில ஜனங்களுக்குள். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம், பிளவை ஏற்படுத்துகின்ற கூட்டம். அல்லாஹ் மகதூபியாலையும் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்ற கூட்டம் இந்த யூதர்கள். கனிமடலே, இறுதியிலான நேரம் இருந்த நினைப்பு, இங்கிருந்து கொண்டு சிரியாவை பற்றி பேசுகின்ற நாம், இங்கிருந்து கொண்டு அந்த ஹலப் என்ற அந்த நகரை பற்றி பேசுகின்ற நாம், யூத கலாச்சாரங்களை விட்டும் விலகுவதுதான் அவர்களுக்கு செய்கின்ற கைமாறு. நம்மிடம் இருக்கின்ற யூத கலாச்சாரங்களை விட்டு ஒதுங்கி பரிபூர்ணமான இஸ்லாத்தை பின்பற்றுவதுதான் சிரியா மக்களுக்கும், பலஸ்தீன் மக்களுக்கும், ஈராக் மக்களுக்கும், லெபனான் மக்களுக்கும், லிபியா மக்களுக்கும், நமது முஸ்லிம்கள் இங்கே எல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்கின்ற கைமாறு. இந்த யூத கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைப்பது, அதுதான் படிப்பினை. அவர்களுக்கு அவர்களை பற்றி பேசுவதற்கு, தேடுவதற்கு, ஆய்வு செய்வதற்கு இப்படியான ஒரு சபை தேவையில்லை. பத்திரிகைகளை, மீடியாக்களிலே தேடலாம். இது ஒரு உணர்வு பூர்வமான சபை. நம்ம கண்ணீர் வடித்து அழுது அவர்களுக்காக துவா கேட்க வேண்டிய சபை. இந்த யூதர்களுக்கு எதிராக கனிமன நமது நாவை அல்லாவிடம் முறையிடுகின்ற ஒரு சபையாக நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த யூதர்கள் உலகத்தில் மிக கேவலமான நான்கு மிருகங்கள். யூதர்களுடைய கேவலத்தை பாருங்கள், நமக்கு இதுவரை ஆறுதல். அவர்கள் எப்படி சொல்லினாலும் அவர்கள் மனித உருவில் வாழ்கின்ற மிருகங்கள் என்பதை குரானில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். மனித உருவம், மிருக குணம், இது நமக்கு ஆறுதல். மிருகங்கள் மிருகங்களுடைய வேலை, தங்கை ஈவிரக்கம் இருக்காது, சுயநலம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், மற்றவர்களை அழித்து தான் வாழ்கின்ற பண்பு இருக்கும், வாழ்க்கை பிட்டு பிடித்தவர்கள். ஒவ்வொருவரும் ஆசை வைப்பார்கள், ஆயிரம் வருடம் நான் வாழ வேண்டும், ஆயிரம் வருடம் வாழ வேண்டும் என்று பேராசை பிடித்தவர்கள் ஆயுளிலே. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே மிக மற்றவர்களை சாகடித்து தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ளவர்கள், மௌத்துக்கு பயந்தவர்கள், மௌத்துக்கு பயந்தவர்கள். சில காட்சிகளை கண்டிருக்கிறோம். அவர்களில் ஒருவர் செத்துவிட்டால், அவர்களில் ஒரு வீரன், ஒரு அவருடைய வீரன், அவருடைய படையிலே ஒருவன் செத்து விட்டால், சொந்த பெற்றோர்கள் சாகுவதை விட பன்மடங்கு அழுவார்கள். கனல் கண்டிருக்கிறோம். அவருடைய அழுகை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னே மாய்த்துக் கொள்வது போன்று அழுவார்கள். கத்தி ஒப்பாரி வைத்தல்வார்கள். ஒப்பாரி வைப்பவர்களுக்கு சாபம் இருக்கிறது, அதேதில் அந்த வகையிலும் அவர்களுக்கு சாபம், ஒப்பாரி வைப்பார்கள். அப்படிப்பட்ட பயந்தவர்கள், யாருக்கு எவ்வளவு பயம் இருக்குமோ அவர்தான் மற்றவர்களிடமிருந்து எனக்கு ஆபத்து வரக்கூடாது என்று மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுவார். யாருக்கு எவ்வளவு பயம் இருக்குமோ அவ்வளவு தன்னை பாதுகாப்பார், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வார். தன் மீது பயம். கண்ணியமானவரே, நான்கு மிருகங்களுக்கு அல்லாஹ் ஒப்பாக்கிய ஒரு கூட்டம் தான் இந்த யூத கூட்டம். பிரதான ஆணிவேரில் தான் யூதர்கள் தான் நமது சகோதரர்களை அழிக்கிறார்கள், யூதர்கள் தான் நமது சகோதரர்களை கொண்டு குவிக்கிறார்கள். முதலாவது மிருகம் என்ன? முதலாவது மிருகம் பேரை கூட சொல்வதற்கு நாம் பின்வாங்குவோம், பேரை சொல்ல கூச்சப்படுவோம். நான்கு கால் என்று சொல்லுவோம், நான்கு கால். அரபியில் ஹின்சீர், மாமிசம் சாப்பிடுவது ஹராம். அந்த ஹின்சீராக அந்த யூதர்களில் யகூதிகள் இந்த பனு இஸ்ராயேலிலே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் மாற்றினார். இவர்கள் யாருடைய குடும்பம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, இரண்டு மனைவிமார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுபெயர் தான் இஸ்ராயில், அவர்கள் இஸ்ரேல் என்பார்கள். அரபியில் இஸ்ராயில், ரூகெடுக்கின்ற மலக்கூடிய பெயர் இஸ்ராயில் அல்ல, அது இஸ்ராயில். இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்று மலக்குள் மௌத்துக்கு நாம் சொல்வது பெயர் பிழை. இஸ்ராயில் என்ற உச்சரிப்பு பிழை. இஸ்ராயில், இஸ்ராயில் என்பவர் தான் ரூகெடுக்கும் மலக்கூடிய பெயர். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மறுபெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுபெயர் இஸ்ராயில், இஸ்ராயலுடைய சந்ததியினர். இரண்டு மனைவிமார்களிலே ஒரு மனைவிக்கு இரண்டு குழந்தைகள், யூசுப் பின்யாமீன் அல்லது புன்யாமீன், இரண்டு பேரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். மற்ற 11 பேர் அல்லது 10 பேர் தான் இந்த மற்ற மனைவிக்கு பிறந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் இரண்டு குழந்தைகளையும் ஒழுக்கமாக வளர்த்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் இரண்டு குழந்தைகளை நல்ல பண்புள்ளவர்களாக வளர்த்திருந்தார்கள். இரண்டு பேரும் நபித்துவம் பெற்றார்கள். அந்த தாய் சற்று குழந்தைகளை செல்லமாக சுதந்திரம் கொடுத்து அவர் கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்தார். அவர்கள் பொறாமைக்காரர்களாக, வஞ்சகக்காரர்களாக மாறினார்கள். சொந்த சகோதரன் விடயத்திலே பொறாமை கொண்டார்கள். ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரன் யூசுப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். அப்படி சொந்த சகோதரனையே பொறாமை கண்கொண்டு பார்த்த படுமோசமான ஒரு கூட்டம் தான் இந்த யூதர்கள். சொந்த சகோதரனை கிணற்றில் போட்டது தெரியும். அந்த சொந்த சகோதரனை சின்ன வயதிலே குடும்பத்தை விட்டு பிரித்து அந்த கிணற்றிலே வீசியது தெரியும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மிருகத்துக்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். நான்கு கால் என்று சொல்லக்கூடிய இந்த கேவலமான மிருகம் ஹின்சீர் எப்படி சொல்கிறான்? மல்லானஹுல்லா வகதிப அலைஹி வஜஅல மினஹுல் கிரதா வல் கனாஸீர். சிலர்களை நாம் கோபித்து சபித்து அல்லாஹ் சாபத்தை உண்டு பண்ணி அவர்களை சபித்து அவர்களிலே ஒரு சாராரை இந்த நான்கு காலம் சொல்லக்கூடிய தெளிவாக சொல்லும் பன்றிகளாக மாற்றினான். இன்னும் ஒரு சாராரை அல்லா குரங்குகளாக மாற்றினான். குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா, மனிதனிலிருந்து குரங்கு வந்ததா? இரண்டும் கிடையாது. மனிதன் தனியினம், குரங்கு தனியினம், இதுதான் குரான். மனிதன் தனியினம், குரங்கு தனியினம். எனவே மனிதர்களில் சில கெட்டவர்களை குரங்குகளாக அல்லாஹ் மாற்றினான். குரங்குகளாக மாற்றுவதற்கு முன்னால் ஏற்கனவே குரங்குகள் என்ற ஒரு இனம் உலகத்தில் இருந்தன, அந்த இனம் இருந்தது. எனவே பன்றியாகவும் குரங்காகவும் மாற்றப்பட்ட கேவலமான கூட்டம் இந்த மிருகங்களுடைய, இந்த பிராணியுடைய தன்மை இருக்கிறது. அடுத்ததாக மடையர்களுக்கும் என்ன சொன்னாலும் ஏறாத, விளங்காத, தன்னுடைய அந்த குருட்டு தொலத்திலே செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, அறிவு வளர்ச்சியும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத சொல்கின்ற வார்த்தை மிருகம் அப்படி பாவிக்க கூடாது. அப்படி சிலர்கள் பாவிப்பார்கள், ஆத்திரம் வரும்பொழுது கழுதை என்பார்கள். கழுதை மாதிரி இந்த கழுதை என்ற அந்த மிருகத்திற்கும் இந்த யூதர்களை அல்லாஹ் ஒப்பிடுகிறார். வேதத்தை பொறுப்பை கொடுக்கப்பட்டும் பொறுப்பை சரிவர நிறைவேற்றால் அவர்கள் பொலி சுமக்கும் கழுதை போன்றவர்கள். எனவே கழுதை குணமும் அவர்களிடம் இருக்கிறது. அடுத்தது கேவலமான என்றால் என்ன? அசுத்தமான மிருகம் நாய். அவருடைய ஈரம் அவருடைய உடம்பு, நம்முடைய உடம்போடு பட்ட ஆடையில் பட்டால் 7 தடவைகள் கழுக வேண்டும். 7 தடவைகளில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும், அவ்வளவு அசுத்தம். அந்த நாய்க்கும் அந்த யூதர்களிலே வந்த ஏற்கனவே ஒரு மார்க்க அறிஞராக இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக வாதாட்டம் புரிந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பத்வா செய்ய கையேந்தியவர் துனியாவுடைய சில அற்ப சொற்ப லாபங்களுக்காக மூசாலை சாதிக்கு எதிராக சாப்பிடுவதற்கு வாயை நாவை அசைத்தவருக்கு அவருடைய மார்க்க அந்த ஞானத்தை அல்லாஹ் அப்படி அளித்து அவருக்கு மறதி ஏற்படுத்தி அவரை அப்படியே மடையனாக்கி அல்லாஹ் அவருக்கு குரானில் சொல்கின்ற கொடுத்த சான்று இவர் நாயை போன்றவர். எனவே பன்றி, குரங்கு, கழுதை, நாய் நான்கு விதமான மிருகங்களுக்கும் ஒப்பிடப்பட்ட இனம்தான் இன்று உலகளப்பிலே முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கிறது. எனவே இவர்களை பற்றி நாம் அழுத்திக் கொண்டு எந்த பயனும் கிடையாது. அவர்களுடைய கலாச்சாரம் நம்மிடம் இருந்தால் களைய வேண்டும், ஒதுங்க வேண்டும். அவர்களுடைய பண்புகள் இருந்தால் சுயநலம் இருக்கிறதா, யூதர்களுடைய பண்பு விட வேண்டும். பேராசை இருக்கிறதா, யூதர்களுடைய பண்பு விட வேண்டும். பொறாமை இருக்கிறதா, யூதர்களுடைய பண்பு விட வேண்டும். மற்றவனை கொன்றாவது நான் வாழ வேண்டும் என்ற பண்பு இருக்கிறதா, யூதர்களுடைய பண்பு விட வேண்டும். மற்றவர்களை பற்றி கரிசனையே இல்லாத தன்னை பற்றிய அவா இருக்கிறதா, விட வேண்டும். மற்றவர்கள் கஷ்டத்தில் பார்த்து சிரிக்கின்ற பண்பு இருக்கிறதா, யூத பண்பு விட வேண்டும். மற்றவனுடைய கஷ்டம் நமக்கு இன்பமா, மற்றவனின் துன்பம் நமக்கு இன்பமா, யூதனுடைய பண்பு விட வேண்டும். இப்படி விட்டு விட்டு தான் இந்த துவா மஜ்லிஸை நாம் அமர வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் பேசுகிறேன். உலகத்திலே எங்கு தாக்குதல் நடந்தாலும் பொதுவாக சொல்வார்கள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள். ஒன்றை தெளிவாக நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். உலகத்தில் எங்கெல்லாம் நமது சகோதரர்கள் போராடுகிறார்களோ எல்லோரும் பயங்கரவாதிகள் அல்ல. இந்த நிலைப்பாட்டை மனதிலிருந்து கலட்ட வேண்டும். தைரியமாக சொல்ல முடிகிறேன், உலகத்தில் எங்கெங்கே எமது சகோதரர்கள் போராடுகிறார்களோ எல்லோரும் பயங்கரவாதிகள் அல்ல. இனத்துக்காக போராடுகின்ற எத்தனை குழுக்கள் இருக்கின்றன, எவனுக்கும் பயப்படாமல் நாங்கள் சொல்கிறோம். யாருக்கும் பயப்படுத்தவில்லை. அவனுக்கு பயந்து நமது மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாம் முன்னே முனையக்கூடாது. நமது ஆசனத்தை பாதுகாப்பதற்கு, நமது என்ன இருப்பிடத்தை பாதுகாப்பதற்கு, நமது பதவியை பாதுகாப்பதற்கு யாருக்கும் பயந்து கோழையாகுவது ஒரு மூமியிடம் இருக்க முடியாது. கோழைத்தன்மையும் ஈமானும் சேர முடியாது. தைரியம் வேண்டும். அல் மூமினுல் கவி கைர் அபிலல்லாஹ் மினல் மூமினில் லைஃப். பலகீனமான, எதுக்கும் தைரியம் இல்லாத, எதுக்கும் முன்வராத, எந்த குழப்பத்துக்கும் தனது அந்த அந்த களத்தில் இறங்காத, ஓடி ஒழிகின்ற, அதை நாட்டில் குழப்பம் வெளிநாடு செல்கின்ற, நாட்டில் குழப்பம் தனது தொலைபேசியை ஓ பண்ணிவிட்டு என்ன 7 ஸ்டாரிலும் 5 ஸ்டாரிலும் உறங்குகின்ற, நாட்டில் குழப்பம் என்றால் நாட்டை விட்டு நழுவி சென்று வெளிநாடுகளே சுற்றுலா மேற்கொள்கின்ற அப்படிப்பட்ட தலைமைகள் ஈமான் இல்லாதவர்கள், கோழைகள். தைரியம் வேண்டும். சக்தி வாய்ந்த மோமின் அல்லாவுக்கு விருப்பமானவர், தைரியமான மோமின் அல்லாவுக்கு விருப்பமானவர், அவர்கள் சிறந்தவர், அவர் அல்லாவுக்கு விருப்பமானவர். இருவரிலும் நலவு இருக்கிறது, இருவரிலும் நலவு இருக்கிறது. அப்படிப்பட்ட தைரியத்தை வரவழைக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் அமல் இபாதத்தோடு தொழுகையோடு கலந்த ஈமான், தைரியம். இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகிறேன். உலகத்திலே பலஸ்தீன் நீண்ட காலமாக பேசப்படுகிறது. சஹாபாவுடைய காலத்திலே கைப்பற்றப்பட்ட பூமிகள், இடங்கள், பைத்துல் முக்கதிஸ் இன்று மீண்டும் பறிபோயிருக்கிறது. அது பின்னால் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. உமர் அலி அல்லாஹ் கைப்பற்றினார்கள். சலாஹுத்தீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்பதாம் நூற்றாண்டிலே கண்ணியமானவர்களே தனிமையிலே தனியாக மனதிலே உறுதியெடுத்தார்கள். பைத்துல் முக்கதிஸ்ல, ஈராக்கிலே, ஷாமிலே, சிரியாவிலே முஸ்லிம்களுக்கு நடக்கின்ற அநியாயத்தை தனியே தனிநபராக நின்று சிந்தித்தார்கள். வேறு யாருக்கும் தைரியம் வரவில்லை. மா வீரர், அவருடைய கபரும் சிரியாவில் இருக்கிறது. அவருடைய கபரையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். அவருடைய கபரை பார்த்த நான் இங்கு பேசுகிறேன். சலாவுதீன் அய்யூபி வரலாறு படித்து ஏ எடுப்பதும் பி எடுப்பதும் அல்ல, அவருடைய வீரம் நமக்கு தேவை. சமூகத்தில் பிரச்சனையா, அந்த இடத்தில் களத்தில் இறங்குவது மூமின். பாதுகாப்பான அறைக்குள் ஒளிந்து பெரிய பூட்டை போடுவன் அல்ல மோமின். மனதிலே வைராக்கியம் வைத்தால் இந்த அநியாயத்தை நிறுத்துவேன், அநியாயத்தை நிறுத்துவேன், இந்த யூதர்களுடைய சிலுவை வீரர்களுடைய அநியாயத்தை நிறுத்துவேன். சிலுவை வீரர்கள் அந்த காலத்தில் தாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, நாடு நாடாக சென்றார்கள். தனிமையிலே 5 பேர் 10 பேர் என்று கூட்டி பெரும் படையை தயாரித்து பலஸ்தீனுக்கு போனார்கள். ஹெக்டின் என்ற இடத்திலே கேம்ப் அடித்தார்கள், முகாமிட்டார்கள், தாக்குதல் நடத்தினார்கள், விரட்டி அடித்தார்கள். விரட்டி அடி தனிநபருடைய வைராக்கியம். முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கிறத விட்டுக் கொடுக்க மாட்டேன். வெற்றி பெற்றார்கள். அவருடைய கபர் அங்கு இருக்கிறது. குதிரையில அமர்ந்த வண்ணம் அவரை அந்த ஒரு வரவேற்கத்தக்க விடயம் அல்ல, குதிரையில் அமர்ந்த வண்ணம் அவர் அந்த ஆயுதத்தோடு இருக்கின்ற ஒரு சிலை கூட அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீரத்தை வழங்கப்படுத்துறது இவர் தான் சலாவுதீன் அய்யூபி. அவருடைய அந்த உடல் அமைப்பிலே அவருடைய அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. கட்ட முடியுமா முடியாத அது வேறு விடயம், அது தடுக்கப்பட்ட விடயம். ஆனால் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு அவர் கபர் இருக்கின்ற அந்த பக்கத்திலே, கபரின் மேல் அல்ல, கபர் இருக்கின்ற அந்த அந்த போர்டரிலே அவருடைய அந்த அதை பார்த்தாலே அவருடைய அவருடைய தைரியத்தை விளங்க முடியும். அப்படி ஒரு கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி நடந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, பலஸ்தீனை பற்றி பேசி பேசி வருகிறோம், நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது. ஒரு விடயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பலஸ்தீன் சிறுவர்களுடைய ஆயுதம் கல்லு கெட்டம்பொல் சொல்லு. இந்த ஊரில் என்ன பிரயோகம் தெரியாது, கெட்டம்பொல் சொல்லுவார். இதுதான் ஆயுதம், அது கல். எல்லா கல்லுமா? இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொன்ற ஆயுதம் அது. கத்தல தாவூத் ஜாலூத். ஜாலூத் என்ற வரலாற்று புத்த இஸ்லாம் புத்தகத்தில் படித்திருக்கிற வரலாறு சுருக்கமாக குர்ஆனில் சூர பக்கரா தெளிவாக பேசுகிறது. ஜாலூத் என்ற கொடுங்கோலனை தாவூத் என்ற அந்த வாலிபர் அந்த நேரத்தில் கொள்வதற்கு பாவித்த கல் இன்னும் பலஸ்தீனில் இருக்கிறது. அந்த கல்லை கண்டு இந்த யூத படைகள், இந்த சிலுவை படைகள், இந்த நசாராக்கள், இந்த கிறிஸ்துவ படைகள் குந்துக்கு தோட்டாவுக்கு பயப்படுவதை விட பன்மடங்கு பயந்து ஓடுகிறார்கள். கல்லுதான் ஆயுதம். கல்லால் எத்தனை பேரை கொண்டிருக்கிறார்கள்? நமது சிறுவர்கள், நமது சிறுவர்கள், நமது 8, 9, 10, 12 வயது சிறுவர்கள், பருவ வயது அடையாத சிறுவர்கள். தைரியம் எதோடு உள்ள தைரியம்? ஈமானோடும் அமலோடும் குரானோடும் ஜிக்ரோடும் உள்ள அந்த யுத்தம் நடக்கின்ற சூழலே குரானை பாடமாகிறார்கள், ஹாஃபிலாக மாறுகிறார்கள். அந்த யுத்த காலத்திலே இருக்கின்ற பலஸ்தீன் சிறுவனுடைய ஒரு சீடியும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குரானில் ஆயத்துடைய நம்பரை சென்னால் ஓதுகிறார், பக்கத்தை சொல்கிறார், முன்பக்கம் இது என்று சொல்கிறார், பின்பக்கம் இது என்று சொல்கிறார், முந்திய ஆயத்து இது என்று சொல்கிறார், பிந்திய ஆயத்து இது என்று சொல்கிறார். இந்த பாதுகாப்பான சூழலிலே குரான் ஓதாத நாம் இத்தனை நடக்கின்ற சூழலிலே குரானை புரட்டி எடுத்திருக்கிறார் பலஸ்தீன். அதனுடைய கண்ணியமான இப்படி அநியாயங்கள் எல்லா இடத்திலும். எந்த ஊர் நிம்மதியாக இருக்குமோ அந்த ஊரை குழப்புவார்கள், அந்த ஊரை குழப்புவார்கள். இப்படித்தான் சிரியா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஷாம் தேசம், நபியவர்கள் சிறுபிராயத்திலிருந்து தொடர்புள்ள ஒரு நாடு. கேள்விப்பட்டிருக்க வரலாறு, சிறுபிராயத்திலே நபியவர்கள் அபூ தாலிப் பெரியப்பாவோடு ஷாம் தேசம் சென்றார்கள். சென்று அவரோடு அவர் வியாபாரத்தை போயிருக்கிறார், பின்னர் நடமாறுகிறார், போராடமெல்லாம் போயிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ பாதிரி, வேதத்தை படித்தவர், இறுதி நபியை எதிர்பார்த்திருக்கின்றவர், வேதங்களிலே அவருடைய அந்த இஞ்சியிலே அழகாக நபியுடைய அடையாளங்களை படித்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சிறுவன் நடக்கின்றான், நான் சிறுவன் என்பதை நான் சொல்கிறேன், அவருடைய பாணியை சொல்கிறேன். இந்த சிறுவன் நடந்து செல்கின்றார், அந்த சிறுவனுக்கு வெயில் படாமல் மேகம் நிழல் கொடுத்து கொண்டு போகிறது. அந்த நிழல் கொடுத்த நிகழ்வு நடந்தது இந்த சிரியாவில், நபியுடைய சிறு வயதில் கால்பட்ட இடம். மேகம் நிழல் கொடுக்கிற நோட் பண்ணுகிறார், போகின்ற இடமெல்லாம் மேகம் போகிறது, குடையாக மேகம். ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறார்கள் அந்த சிறுவர் நிற்கிறார் ஒரு மரத்துக்கு கீழே. அந்த மரம் அந்த மரத்துக்கு கீழே இழப்பாருகிறார், ஓய்வெடுக்கிறார். இழைப்பாருகின்ற அந்த நபரை பார்த்து இப்பொழுது உறுதியாகிவிட்டது, இவர்தான் எதிர்கால நபி, இறுதி நபி. கூப்பிட்டார் அபூ தாலிபை, யார் இவர்? என்னுடைய தம்பியின் மகன். இவரை உடனடியாக மக்காவுக்கு அனுப்புகின்ற வேலையை பாருங்கள், முதல் கடமை. இவரை மக்காவுக்கு, ஏன்? சிறுவர் ஆசைக்கு வந்திருக்கிறார், இல்லை அனுப்பத்தான் வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது அந்த கிறிஸ்தவ பாதிரி சொன்ன கருத்தும், இவரை யூதர்கள் இவருதான் என்ற அடையாளம் கண்டால் கொல்ல எத்தனைப்பார்கள். நபி அவர்களை சிறுபிராயத்திலிருந்து கொலவெறியோடு ஒரு வைராக்கியத்தோடு தேடியவர்கள் இவர்கள், ஒரு கொலை வைராக்கியத்தோடு அனுப்பிவிட்டார் அபூ தாலிப் மக்காவும் இன்னொருடைய துணையும். அப்படியே நபி அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால், நபித்துவத்துக்கு முன்னால் கதீஜா அலியல்லா அண்ணாவுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு, பணங்கள் எடுத்துக்கொண்டு நபியவர்கள் வியாபாரத்துக்கு சென்று வந்ததும் இந்த சிரியா. ஷாம் என்ற அந்த பெயருக்குள் முன்னைய காலத்திலே, பழைய காலத்திலே மூன்று நாடுகள் அடங்கியிருந்தன: சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன். சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன். இது பாரிய ஒரு பரப்பு. இது பின்னால் பிரிக்கப்பட்டது. ஜோர்தான் தனியாக பிரிக்கப்பட்டது, அம்மானை தலைநகரமாக கொண்டிருக்கிறது, பலஸ்தீன் குதிசை தலைநகரமாக அப்படியே பிரிக்கப்பட்டு இப்பொழுது ஷாம் என்று சொல்கின்ற ஒரு நாடாக சிரியா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கனிமனே, ஷாமை பற்றி நபி அவர்கள் விசேஷமாக துவா செய்திருக்கிறார்கள். குரான் ஏராளமான ஆயத்துகள் ஷாமுடைய வார்த்தை வராவிட்டாலும் அந்த தன்மைகள், பரக்கத்தான பூமி, பரக்கத் பொருந்திய பூமி, அருள் நிறைந்த பூமி என்றெல்லாம் வரல. உண்மையிலே பரக்கத், அது எப்படி பரக்கத்தை நான் முன்வைப்பேன், கண்ணால் கண்டதனால் நான் முன்வைப்பேன். இப்படி எனக்கு அந்த காட்சி, நான் அங்கிருப்பது போன்ற ஒரு உணர்வை நான் உணர்கிறேன். கண்ணியமானவர்களே, ஷாம் நபியுடைய துவாவுடைய பரக்கத். அல்லாஹ் பாரிக்கலாஹு ஷாமினா. நபியர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவில் வாழ்ந்தவர்கள், மக்காவுக்கு மதீனாவுக்கு துவா செய்திருக்கிறார்கள், மதீனாவுக்கு துவா செய்திருக்கிறார்கள், மதினால் மௌத்தாவை சிறப்பு படுத்தி இருக்கிறார்கள். மக்காவிலே சொல்வதற்கு என்ன 100,000 நன்மை, மதினால் சொல்வதற்கு 50,000 நன்மை, பைத்துல் முக்கதிஸ் சொல்வதற்கு 500 மடங்கு நன்மை சொல்லி இருக்கிறார்கள். ஷாமுக்கு விசேஷமாக பாரிக்கலனா ஃபி ஷாமினா துஆவை பாருங்கள். பாரிக்கலனா ஃபி ஷாம் என்று சொல்லி இருக்கிறான், ஷாமுக்கு பரக செய்வாயாக, இல்லை பாரிக்கலனா ஃபி ஷாமினா, எங்களுடைய ஷாம் தேசத்துக்கு பரக செய்வாயா. எங்களுடைய நபியர்கள் ஷாமை இணைத்து பேசினார்கள். நபியவர்கள் சாந்தேசத்தோடு பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். நபியவர்கள் மதீனாவிலிருந்து கொண்டு மக்காவிலிருந்து கொண்டு மதீனாவிலிருந்து கொண்டு ஷாமினா எங்களுடைய ஷாம் என்றார்கள். நாம் இலங்கையில் இருந்து கொண்டு எம்முடைய ஷாம், எங்களுடைய ஷாம் என்கிறோம். எங்களுடைய எமனுக்கு பறக்க செய், எங்களுடைய எமன் மக்கா மதீனாவில் நபியுடைய ஊர், ஆனால் எங்களுடைய எமன், எமன் என்னுடைய, எங்களுடைய நினைமடல்கள் இரண்டும். முழு உலகத்தில் எங்க குழப்பமோ, எந்த நாட்டில் பிரச்சனையோ, இந்த யூதர்கள் பின்னால் இருக்கிறார்கள். யூதர்கள் இருக்கிறார்கள், இரண்டு வழிகளை கையாளுவார்கள், நேரடியாக தாக்குவார்கள் அல்லது அந்த நாட்டுக்குள் இரண்டு குழுக்களை மோதவிட்டு அவர்கள் ஒரு இரண்டு இனத்தையும் அளிப்பார்கள், அல்லது இரண்டில் ஒரு இனத்துக்கு ஆயுதத்தை அவர்கள் வழங்குவார்கள், அவர்களுக்கு சார்பான இனத்துக்கு வழங்குவார்கள். சிரியாவை பொறுத்தவரையிலே ஷாமுக்கு நபியுடைய துஆ இருக்கிறது, ஒரு விடயம். இரண்டாவது சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஷாமுடைய ஷாமுடைய ஏரியாக்கள், போர்டர்கள் எல்லாம் மலக்குமார்களுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி வரும், மலக்குமாருடைய பாதுகாப்பு என்றால் ஏன் அழிவு? அதற்கும் அறிந்திருக்கிறது, ஷாமிலே ஒரு படை, ஈராக்கிலே ஒரு படை, யமனிலே ஒரு படை, உங்களுடைய படை மோதிக்கொண்டே இருக்கும், போராடிக்கொண்டே இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு ஹவாலா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நபியிடம் வருகிறார்கள், யார் சொல்லலாம், மூன்று படைகள் போராடும் என்று சொல்கிறீர்கள், மூன்று படைகள், ஈராக்கில் ஒன்று, யமனில் ஒன்று, சிரியாவில் ஒன்று, நான் எந்த படையில் எந்த நாட்டுக்கு நான் செல்ல எனக்கு நீங்கள் அபிப்பிராயம் சொல்கிறீர்கள், இந்த மூணு நாடுகளிலும் தலை சிறந்த நாட்டை நீங்கள் எனக்கு முடிவு செய்யுங்கள், நான் போகின்ற ஐடியாவில் இருக்கிறேன். சொன்னார்கள், அலைக்க விஷா நீ ஷாம் ஷாம் சிரியாவுக்கு போ. ஏன் தெரியுமா, சிரியா எல்லா ஊர்கள் மக்கா மதீனா பைத்துல் முக்கத்திஸுக்கு அடுத்தது, புனித பூமிகள் மூன்றையும் தவிர்த்து ஏனைய நாடுகளில் இருந்து அல்லாஹ் தூய்மையாக தேர்ந்தெடுத்த நாடு, சஃவத்துல்லாஹ், அல்லாஹ் செலக்ட் பண்ணிய நாடு சிரியாவுக்கு போ. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாடு, தூய்மையான நாடு, அல்லாஹ் நான் வடிகட்டி எடுப்போம், வடிகட்டி அப்படி தூய்மைப்படுத்தி எடுத்த நாடு, நீ சிரியாவுக்கு போக முயற்சி. கனிமணே, அங்கு காலத்தை கடந்து இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒன்று, நபியவர்கள் கனவு கண்டார்கள், அது பல வகையான ரிவாயத்து வந்திருக்கிறது. அமூதுல் கிதாப் அல்லது அமூதுல் கிதாப், இந்த வேதத்துடைய தூண், வேதத்தின் தூண் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். ஆனால் அடிப்படை, இஸ்லாத்துடைய அடிப்படை என்னுடைய தலைமாட்டிலிருந்து அப்படியே உயர்கிறது கனவு, உண்மையான நபிமாருடைய கனவு உண்மை. அது அப்படி எங்கு செல்கிறது என்று நான் அப்படியே கண்காணிக்கின்றேன், அது அப்படியே சிரியா தேசத்தை நோக்கி செல்கிறது. என்னுடைய தலைமாட்டிலிருந்து அல்லாஹ் இஸ்லாத்தின் அடிப்படை தூண் போன்ற ஒரு தூணை அப்படியே கொண்டு போய் அல்லாஹ் சிரியாவிலே அதை கொண்டு போய் அப்படியே இறக்கினான். இதை எனக்கு கனவில் காட்டப்பட்டது. எனவே சிரியா ஃபித்னாவுடைய குழப்பமான காலத்திலே ஈமான் உறுதியாக சிரியாவில் இருக்கும். எனவே ஒரு மனிதரை, ஒரு சிறுவனை உயிருக்கு பயந்து இஸ்லாத்தை விட்ட ஒரு வரலாறு எந்த ரிப்போர்ட்டரும் சொன்னது கிடையாது. இந்த பணத்துக்கு மார்க்கத்தை விற்கின்ற காலம், பணத்துக்கு மதம் மாறுகின்ற காலம், பெண்ணுக்கு மதம் மாறுகின்ற காலம், ஒரு தொழிலுக்கு மதம் மாறுகின்ற காலம், தொழில் தந்தவனை கும்பிடுகின்ற காலம் நமது காலம். இத்தனை இல்லாத நமது நாட்டில் ஒரு காலத்தில் நடந்தது, நமக்கு எந்த இப்படியான பிரச்சனை, எப்படியான சிறிய விடயத்துக்கு மதம் மாறுகின்றார்கள். எத்தனை பத்திரிகைகளை பார்க்கிறோம், இந்த பெயருடைய நான் இந்த பெயருக்கு மாறிவிட்டேன் என்று மதம் மாறுகின்றான். கவலை, ஒரு சிறுவனை காட்டுங்கள், ஒரு சிறுவனை, ஒரு கை இல்லாமல் இருக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தை. விளையாடலாம் எப்படி அங்க சுடுமணலில் அல்லாஹ் என்றார்களோ, எப்படி பட்ட பகல் வெயிலே அல்லாஹ் என்றார்களோ, அதே வாசத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். நம்ம சிறுவர்கள் பெண்களுடைய வாயால், வயோதிபர்களுடைய வாயால், வாலிபர்களுடைய வாயால், ஒரு வயோதிபருடைய காட்சியை கண்டோம், நேரடியாக காட்சியின் மூலம் பார்த்தோம். ஒரு வயோதிபர் குடும்பத்தில் எல்லாரையும் இழந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஜனாதாவாக்கிவிட்டு தைரியமாக அல்லாவிடம் துவா கேட்கின்ற காட்சியை கண்டோம். அல்லாவோட மனசு நோகாம இன்னும் சிறிய பிரச்சனை அல்லாவோட முட்டுகிறோம். என்ன அல்லாவோட கண் இல்லையா, என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரியாதா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியாது என்று அல்லாவோடு வாழுகின்ற காலம். முழு குடும்பத்தையும் இழந்த வயோதிபர், 70-க்கும் 80-க்கும் வயதுக்கும் இடைப்பட்ட ஒருவர் அல்லாவை புகழ்ந்து துவா கேட்டு அல்லாவிடம் ஒப்படைத்த காட்சியை காதால் கேட்டோம், காட்சியை பார்த்தோம், ஓசையை கேட்டோம். ஈமான் சித்தனாவுடைய காலத்தில் சிரியாவில் என்றார்கள் நபி அவர்கள். ஈமான இழக்காத ஊர், ஈமான் தான் ஆயுதம், என்ன இழப்பு வந்தாலும் அவர்களுக்கு அழிவு நமது கையா. இது ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ், ஹூத்தா என்று விவசாய பிரதேசம், அங்கும் அல்லாவுடைய கிருபையினால் போய் வந்தோம். ஹூத்தா பிரச்சனைக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் சிரியாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஹூத்தா என்பது விவசாய பூமி. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நபியவர்களுக்கு நிலை கொடுத்தது, நபியவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே நின்றார்கள், இந்த மரத்துக்கு கீழே நிற்பவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நபியாக வந்தார்கள், வேறு யாரும் இப்படி இழைப்பார்கள், இந்த சிறுவன் நினைப்பார்கள், ஆனா இவரு தான் இருக்கு நபி, இவரை நீங்கள் அனுப்புங்கள் என்று அந்த பாதர் சொன்னாரே, அந்த மரமும் இருப்பது புஸ்ரா என்ற அந்த ஊர். புஸ்ரா என்ற ஊர் வந்து பலவர்க்கங்கள் அடைந்த ஊர். பலக்கத்துடைய கருத்தை பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நீங்கள் நம்பத்தான் வேண்டும். நான் கண்ணால் கண்டவன் அங்கிருக்கின்ற வெங்காயத்துடைய அளவு நமது நாட்டு வட்டக்காயுடைய சைஸ். நான் ஆச்சரியப்பட்டேன், பஜாரில் போகின்ற பொழுது திடீரென்று மரக்கறி மார்க்கெட்டிலே கண்டேன் வட்டக்காயுடைய அளவு வெங்காயம். நான் கண்டவன் நான் இந்த புதிய கலர் வட்டக்காய் என்ற பாணியில் தான் திரும்பினேன். இப்படி ஒரு வட்டக்காய் நான் கண்டது கிடையாது. என்ன காய் என்று தூக்கி பார்த்தால் வெங்காயம். பரக்கத்துடைய துவா, ஒரு வட்டக்காயுடைய அளவு வெங்காயம் கிடையாது. எத்தனை கறி, எத்தனை நாள், எவ்வளவு பறக்க. ஒரு வெங்காயம் வாங்கி வந்தாலும் ஒரு மாசத்துக்கு போதும் கறிக்கு, ஒரு 15 நாட்களுக்கு போதும். அப்படி பறக்கத்தான ஊர், அழகான ஊர். ஜன்னத்துல்லாஹி பின்னர் அரபியர்கள் வர்ணிப்பார்கள், உலகத்திலே தற்சமயம் சொர்க்கத்தை போன்ற, சொர்க்கத்துக்கு ஒப்பான, சொர்க்கத்தை போன்ற ஒரு அழகான பசுமையான நாடு இருக்கும் என்றால் சிரியா. அதைத்தான் நாசமாக்குகிறார்கள். அடுத்த ஹதீஸ், கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுடைய படை கடைசி காலத்திலே, பித்னாவுடைய காலத்திலே, ஹூத்தா என்ற தமஸ்கஸ் தலைநகரம், அரபியில திமஷ்க் என்பார்கள், தமஷ்க் என்பார்கள், தமஸ்கஸ் என்ற ஆங்கிலத்திலே பாவிப்பார்கள், தமிழிலும் அதே வார்த்தையை பாவிப்பார்கள், தலைநகரத்துக்கு அருகாமையில் உள்ள ஹூத்தா என்ற இடத்தில் தான் முஸ்லிம்களுடைய படைகள் எதிரிகளுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள். அதுதான் விவசாய பூமி, விசாலமான நிலப்பரப்பு. அங்கே முஸ்லிம்களுடைய படை ஒன்று சேரும் என்று நபியர்கள் வாக்களித்த பூமி. இப்பொழுது செலவீனங்கள், பரக்கத்துடைய துவாவுடைய அளவு, நான் எல்லாவற்றையும் நான் தெளிவாக சொன்னால் உங்களுக்கு அந்த ஊருடைய அந்த ஊருடைய கவர்ச்சி விளங்கும். அந்த ஊரில் வசிப்பதற்கு ஆசை வரும், அந்த ஊரில் வசிப்பதற்கு ஆசை வரும். கண்ணியமானவர்களே, எந்த அளவு பரக்கத்தென்றால், நமது நாட்டு பணத்தில் 10 ரூபாய் கொடுத்தால் நம்முடைய 2 ரூபாய் அங்கே 1 ரூபா, ஒரு மடங்கு தான் கூடுது. பணமும் அந்த அளவு பெருமதி கிடையாது. 10 ரூபாய்க்கு ஒரு ரொட்டி பெக்கத்தே கிடைக்கும். ஒரு நாளுக்கு ஆகின்ற ரொட்டி அல்ல, மாதக்கணக்கில் வைத்து சாப்பிட முடியுமான ரொட்டி பெக்கட் கிடைக்கும். ஒரு கிழமைக்கு ஒரு தனிநபருக்கு சாப்பாடு நமது நாட்டு 10 ரூபாயில் கிடைக்கும். அவ்வளவு பறக்கும் அந்த ரொட்டியை சாப்பிட்டவன் நாட்டுக்கும் கொண்டு வந்தேன், ரொட்டியை கொண்டு வந்து வீட்டில் ஒரு கிழமை சாப்பிட்டோம். அப்படி பறக்க 10 ரூபா, எவ்வளவு பறக்க. இந்த 10 ரூபாய்க்கு ஒரு உருப்படியான பராட்டா கிடைக்குமா, கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குமா, பறக்கத். அடுத்தது, ஒரு எப்பலை நாட்டுடைய பறக்கத்தை கிடையாது, நபியோட துவாவை தான் பயன்படுத்து. ஒரு எப்பலை முழுமையாக கையால் பொத்தி பிடிக்க முடியாது, சைஸ் சாதாரணமான எப்பல், ஒரேஞ்சை கையால் பொத்தி பிடிக்க முடியாது, பூர்த்தியாக உள்ளே உள்ளடக்க முடியாது, 2 கையால் தான் பூர்த்தியாக பிடிக்க முடியும். அவ்வளோ ஒரு ஒரேஞ்சுடைய ஒரு எப்பலுடைய சைஸ். எப்படி பறக்க, நபியுடைய துவாவுடைய பறக்கத்தான் இல்லையா, வட்டக்காயுடைய சைஸ்ல வெங்காயம் என்றால் மற்ற விடயங்களை கற்பனை செய்யுங்கள். அப்ப வட்டக்காய் என்ன சைஸ்ல இருக்கு? பரக்கத். இப்படிப்பட்ட பூமி தான் இந்த நாசமாக கொண்டிருக்கிறேன். அடுத்த ஹதீஸ் இந்த இடத்துல ஒன்று சேருவார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்ற இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வரலாற்று கருத்துக்களை வைத்து இரண்டு இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று ஜாமியுல் உமவி என்று உமையாட்டுடைய காலத்திலே கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித், ஜாமியுல் உமவி. எவ்வளவு பிரம்மாண்டமான மஸ்ஜித் என்ற தமஸ்கத்தில் இருக்கிறது. ஹலபில் இப்ப நடந்து கொண்டிருக்க பிரச்சனை நடக்கின்ற ஊரிலும் இருக்கிறது. அவருடைய உமையாக்கள் ஆட்சி செய்கின்ற காலத்தை கட்டிய பள்ளி. இதன் பிரபலியமாக நீங்கள் கலண்டர்களிலும் சில கலண்டர்களிலே வெளிநாட்டு மஸ்ஜிதிகளிலே ஜாமியுல் உமவி உமையாக்களுடைய மஸ்ஜித் என்று வரக்கூடிய அந்த படம் இந்த பள்ளிதான். அந்த பள்ளியிலே நாலு மிம்பர் நாலு மெஹ்ரா, நாலு மிம்பர் நாலு மெஹ்ரா. எனக்கு மாதத்திலே நான்கு ஜும்மாக்களும் ஒவ்வொரு மிம்பரில் நடக்கும். இமாம்களை மதிக்கின்ற ஊர், இமாம்களுடைய கருத்தை மதிக்கின்ற ஊர், மூத்த மேதைகள் இருந்த ஊர். ரியாது சாலை மசீதியை வாசிக்கிறோம், ரியாது சாலை மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த கிரந்தத்தை எழுதிய இமாம் நவவி ராமத்துல்லாலை பிறந்து வளர்ந்து மரணித்த ஊர் நவவி ராமத்துல்லாலை. 99 வீதம் என்பதை விட 100 வீதம் என்று சொன்னாலும் நமது நாட்டை பொறுத்தவரை மிகையாகாது. ஒரு வீதத்தை குறைப்போம், 99 வீதமான மதரசாக்களிலே குரான் விரிவுரை பாடத்திலே கடைசி இரண்டு வருடங்கள், பெரும்பாலும் குறிப்பாக கடைசி இறுதி ஆண்டு மாணவர்கள் கற்கின்ற தஃப்ஸீர் இப்னு கஸீர், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹிய அந்த தஃப்ஸீரை படிக்கிறார்கள், குர்ஆன் விரிவுரை படிக்கிறார்கள். அந்த இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹிய கபரும் சிரியாவில் இருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சமகாலத்தினர், அவருடைய கபரும் அங்குதான் இருக்கிறது. இந்த இருவருடைய உஸ்தாத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கபரும் அங்குதான் இருக்கிறது. உஸ்தாவுடைய கபருக்கு கீழ்ப்பகுதியிலே தான் இரண்டு மாணவருடைய கபர் இருக்கிறது. இப்னு கஸீர் என்ற மாணவர் உறுதி, மற்றவர் ஸஹபியா அல்லது வேறொருவரா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட இமாம்களை மேதைகளை உள்ளடக்கிய பூமி. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றது உமையாக்களுடைய அந்த மசீதியிலே. ஒரு வாரத்துக்கு ஒரு ஜும்மா நடக்கும், ஷாபி மதுஹபுடைய ஜும்மா. அந்த ஜும்மாவுக்கு ஷாபி மதுஹப் மாத்திரம் அல்ல, எல்லா மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களும் வருவார்கள். எப்படி மதிப்பு மதுஹபு ஜும்மாவுக்கு எப்படி இருக்கு? இரண்டாவது ஹனபி மதுஹபுடைய அடுத்த வாரம் நடக்கும், எல்லோரும் அந்த ஜும்மாவை பின்பற்றுவார்கள், அந்த தொழில் ஏற்றுவார்கள். மூன்றாவது மாலிக் மதுஹபுடைய இமாம் ஹத்தீப் குத்துபா செய்வார் மூன்றாவது வாரம், அங்கு அவருடைய. நான்காவது ஹம்பலி மதுஹபுடைய இமாம் அங்கே ஆலிம் குத்துபா செய்வார். நான்கு மிம்பர்கள் நாலு மதுஹபுகளுக்கு ஒவ்வொரு வாரம் மாறி மாறி நடக்கின்ற அளவு பிரமாண்டமான மஸ்ஜித் அந்த உமையாக்களுடைய கட்டி அந்த ஜாமியல் உமவி. அங்குதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கிறது. இன்னொரு கருத்துப்படி அவர்களுடைய தலை, அவர்கள் வெட்டப்பட்டார்கள், உடம்பு கபர் இருக்கிறது அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி கபர் இருக்கிறது. அந்த நாட்டில் தான் அல் பாபு சஹீர் என்ற மையவாடியிலே ஜுல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற ஒரு நபிதான், வதல்கிஃபுல் ஜுல்கிஃபுல் என்று வருகிறது, அவர்களுடைய கபர் இருக்கிறது. ஏறிய நபிமார் எத்தனையோ பிரபலியம் இல்லாத நபி, குர்ஆனில் சொல்லப்பட நபிமாருடைய கபர் அங்கு இருக்கிறது. முஆவியா அலிஹிஸ்ஸலாம் கபர் இருக்கிறது, அபு தர்தா அலிஹிஸ்ஸலாம் கபர் இருக்கிறது, அவருடைய மஸ்ஜித் இருக்கிறது, மஸ்ஜித் இருக்கிறது. இப்படிப்பட்ட பரக்கத்தான ஊர், நல்லடியார்கள் வாழ்ந்த ஒரு, இமாம்கள் வாழ்ந்த ஒரு, சஹாபாக்கள் நிறைந்து வாழ்ந்த இடம், அழகான ஊர். என இதைத்தான் என்று திட்டமிட்டு நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று இடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்ற ஒரு வெள்ளை மனாராவில் இறங்குவார்கள், வெள்ளை மனாராவில். அது ஜாமியுல் உமவியில் ஒரு மனாரா கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ளால் படி வைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படியே படியால் வந்தபடியே மஸ்ஜிதுக்குள் இறங்குவார்கள். இன்னும் இடம் இருக்கிறது, ஒரு இப்பொழுது ஒரு சேர்ச்சாக இருக்கின்ற ஒரு இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது அந்த சிலுவைகள் எல்லாம் தகர்க்கப்படும், உடைக்கப்படும் என்று வரலாறு இருக்கிறது. அந்த சேர்ச்சும் அது மஸ்ஜிதாக மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அங்கும் ஒரு வெள்ளை மணாலா இருக்கிறது, அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி முதலாவது வேலை, அவர்கள் தஜ்ஜாலை விரட்டி செல்வார்கள். தஜ்ஜால் கரைந்து கரைந்து ஓடுவான். யார்? இந்த யூதர்களுடைய பிற்காலத்து தலைவன், இந்த யூதர்களுடைய குரு தஜ்ஜால் ஓடுவான். பாபு லுத்தண்டு சிரியாவில் இருந்து போர்டரிலே பலஸ்தீன் வரைக்கும் விரட்டுவார்கள். பலஸ்தீன் இந்த முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பலஸ்தீனில் லுத்தண்டு அந்த வாயில் அந்த போர்டரிலே வைத்து தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று ரியாது சாலிகள் எல்லாம் அறிவித்திருக்கிறது. அந்த இடமும் அங்குதான் இருக்கிறது. அதான் சரி, கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்ட நாட்டுடைய சமகால நிலைமை என்ன? ஆட்சியாளன் கொடுங்கோலன், தந்தைக்கு பின்னால் ஆட்சி எடுத்தவன், குடும்ப ஆட்சி நடக்கிறது. தந்தையும் ஒரு வகையான சர்வாதிகாரி என்று நான் கேள்விப்பட்டோம். இவன் அவரை விட பன்மடங்கு ஒருபடி மேலே சர்வாதிகாரம். மசிதிகளுக்கெல்லாம் அவனுடைய கட்டுப்பாடு தான். எந்த இயக்கங்களுக்கும் அங்கு அவருடைய இயக்கத்தை பரப்ப முடியாது. இயக்க கருத்துக்களை தெளிவாக பேசினால் அவர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள். பொதுவான கருத்துக்கள் பேசலாம், இமாம்களுடைய கருத்துக்களை பேசலாம், எதையும் தூண்ட முடியாது. அந்த அமைப்பில் மஸ்ஜித் அதானுக்கு அரை மணித்தியாரத்துக்கு முன்னால் திறக்கப்படும், தொழுது அரை மணித்தியாரத்துக்கு முன்னால் மூடப்படும். வருபவர்கள் வெளிப்பள்ளியில் தொழ வேண்டும், வராந்தாவில் தொழுது விட்டு போக வேண்டும். இப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கிறது. இது ஒரு வகையில் மஸ்ஜித்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு தன்மை அவனுடைய போக்கு. இப்படி ஆட்சி செய்து கொடுங்கோலன் பாரிய மோசமான ஒரு கொள்கையை சார்ந்தவர். நுசைரி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை, அலவியாக் என்று சொல்லக்கூடிய ஷியா கொள்கையில் படுமோசமான ஒரு கூட்டம். ஷியாக்களை பற்றி நமக்கு தெளிவு தரப்பட்டிருக்கிறது, நான் அதை இங்கு விரிவாக பேசத்தவையில். அந்த கொள்கையுடையவன் தான் இவன். முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மை, இந்த கொள்கையுடையவர்கள் சிறுபான்மை. ஆனால் ஆட்சி அவனுடைய கையில், குடும்ப ஆட்சி, ஆட்சி அவனுடைய கையில் முதல் இராணுவம் எல்லாமே அவனுடைய கையில். அவர்களுக்கு மாற்றமான கொள்கை உடையவர்களை கொன்று குவிக்கிறார். அவன் பிறந்து வளர்ந்த ஊர் தான் ஹலப். அவன் பிறந்து வளர்ந்த ஊர் கொள்கை வெறியிலே கொன்று குவிக்கிறான். அந்த நாட்டு பிறந்தவன், அந்த ஊரில் பிறந்தவன் அலப்போ என்று சொல்கிறார்கள். மீடியாவிலே பத்திரிகைகளை அலப்போ என்று எழுதுவார்கள். அவருடைய சரியான வார்த்தை ஹலப். அந்த அந்த ஊரைத்தான் அவர்கள் தான் இவனுக்கு எதிராக புரட்சியை புரட்சி செய்தவர்கள். இவனுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று புரட்சி செய்த ஒரு வைராக்கியத்திலே யூதர்களுடைய உதவியால் அவன் அங்கே குன்று குவிக்கிறான். கண்ணியமானவர்களே, 2010 ஆரம்பித்த யுத்தம் எத்தனை நாடுகளில் யுத்தம் நிறுத்தப்பட்டுவிட்டன, முடிவுக்கு வந்துவிட்டன. இன்று வரைக்கும் முடிவுறாத ஒரு யுத்தமாக கிட்டத்தட்ட 5-6 இடைப்பட்ட 100,000 என்ற ஒரு கணிப்பீடு இருக்கிறது. சிறுவர்கள் அதில் எத்தனையோ வீதம், பெண்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள் உட்பட பொதுவான கருத்து 500,000 தாண்டிவிட்டது. 6 யுத்தம் 6வது லட்சத்தை இலக்காக கொண்டு செல்கிறது. சாதாரண விடயமா? உயிர் என்பது சாதாரணமா? கண்ணியமான சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், நபியவர்கள் யுத்த காலத்தில் கூட பெண்களில் கை வைக்க வேண்டாம், சிறுவர்களில் கை வைக்க வேண்டாம், மதகுருமார்களில் கை வைக்க வேண்டாம். வலா தகுத்துல் ராஹிபன் ஃபி சௌமாதி, மதஸ்தானங்களிலே கை வைக்க வேண்டாம். நபியருடைய புத்திமதி. யுத்த காலத்தில் கூட பண்பாட்டை பேணுகின்ற, யுத்தம் என்ற ஒரு வருகின்ற கட்டத்திலே முதலாவது பண்பாடு, பணிவு, அஹ்லாக், தாவத், அல்லாவுடைய கட்டளை யுத்தம் என்று வருகின்ற பொழுது அங்கு கூட பெண்களில் கை வைக்க வேண்டாம், சிறுவர்களை கொல்ல வேண்டாம், அநியாயமாக ஒரு மதத்தை வெட்ட வேண்டாம், மதகுருமார்களை மதஸ்தானங்களிலே கொல்ல வேண்டாம். இந்த மதஸ்தானங்களுக்கு தான் முதலாவது கல்லடிக்கிறார்கள். மதஸ்தானங்களுடைய கண்ணாடியை தான் உடைக்கிறார்கள். மதஸ்தானங்களுக்கு தான் கழிவை போடுகிறார்கள். மதஸ்தானங்களுக்கு தான் இரத்தத்தை கொட்டுகிறார்கள், மாமிசத்தை கொட்டுகிறார்கள். அப்படி என்றால் என்ன கண்ணியமானவர்களே? இவர்களுடைய பண்பு மசீதிகளுக்கு தான் என்று குண்டு வெடிக்கிறது. ஜும்மாவிலும் நமது நாட்டிலும் விதிவிலக்கல்ல. சுஜூதில் எத்தனை பேர் உயிரை விட்டோம், இத்தனை ஷஹீதிகளை நாம் கண்டிருக்கிறோம் நமது பிரதேசங்களில். யாருக்காக? இந்த நாட்டுக்காக. இந்த நாட்டில் தீவிரவாதத்தை பரப்புகின்றவர்கள் விளங்க வேண்டும். முஸ்லீம்களுடைய இரத்தத்தில் பாதுகாக்கப்பட்ட நாடு நமது நாடு, நமது நாடு. அதை நான் தெளிவாக செலுத்தவே, நாமும் பலஸ்தீன், சிரியா போன்ற கட்டத்தை அனுபவித்தவர்கள். நாம் தூரத்துக்கு செலுத்தவே, நமது நாட்டில் நாம் கண்டவர்கள், மூத்தவர்கள் கண்டிருக்கிறது. அப்படியான ஜனாசாக்களே, நான் சிறிய பருவத்தில் ஒரு கண்ட ஒரு போட்டோ எனக்கு இன்னும் கண்ணுக்குள் இருக்கிறது. சிறுபிராயத்தில் ஒரு தாய் கொல்லப்பட்டு அவருடைய குழந்தை, பால் குடிக்கின்ற குழந்தை அப்படியே சுவற்றில் அடித்து கொல்லப்பட்டு அந்த தாயுடைய மேலே அந்த குழந்தையை போட்ட ஒரு போட்டோவை நமது நாட்டில் கண்டேன். கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு வரக்கத்தான பூமியில் இன்று நடப்பது வரலாறுகளை பேசத்தான் முடியும், கண்ணால் பார்ப்பது போன்று வராது. என்றாலும் முஸ்லீம்கள் ஒரு உடல் போன்றவர்கள், எந்த உறுப்புக்கு கஷ்டம் வந்தாலும் ஏனைய உறுப்புகள் பங்கெடுப்பது போன்று நம்மால் இயன்ற பங்களிப்பு. கண்ணியமானவர்களே, துவா அழுகை யூதர்களுக்கு எதிரான வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வருவது. பார்த்திருப்பீர்கள் காட்சிகளை, செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். சில செய்திகள் வெளிவராது, சில தனிப்பட்ட முறையில் வரும். சில காட்சிகளை பார்க்க முடியாது. ஒரே தந்தை 3 ஜனாதாக்களை தூக்கி கொண்டு அழுகின்ற காட்சியை பார்க்கும் ஒரு தந்தை. நமது ஒரு பிள்ளைக்கு நெலும்பு கடித்தால் நம்மால் தாங்க முடியாது. நமது குழந்தை இதே உணர்வு தான் அந்த தந்தைக்கும் அந்த தாய்க்கும். மூன்று குழந்தைகளை கட்டி அணைத்துக் கொண்டு கடைசி கட்டத்திலே அல்லது துவா கேட்டு இப்பொழுது எங்கும் ஓட முடியாது, நாம் இப்பொழுது ஷஹீதாகத்தான் போகிறோம் என்ற உணர்வோடு கட்டி அணைத்துக் கொண்டு அல்லாவிடம் கண்ணீர் வடிக்கின்ற தாய்மார்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் சிறுவன் பேசுகிறான், சிறுவன் 8-9-10 வயது சிறுவன் ஒரு பிரசங்கம் கொண்டு பேசுகிறான், இந்த ஊரை எவனுக்கும் பயந்து நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய ஊர், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், கனிமனதே அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், நாங்கள் ஷஹீதாகினாலும் எங்களுக்கு சொர்க்கம். சிறுவர்களுடைய உணர்வு ஷஹீதா எங்கள் வாழ்க்கை சொர்க்கம். ஒரு முக்கியமான ஒரு ஆலிம், ஒரு மார்க் அறிஞர் சிரியாவில் அல்லது பலஸ்தீனில் போய் பார்ப்பதற்கு, சுற்றி பார்ப்பதற்கு போய் நிலைமைகளை பார்க்க போய் சிறுவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார். ஒரு சிறுவனிடம், அனாதை சிறுவனிடம், பெற்றோரை இழந்து விட்டான், யாரும் இல்லை அவனுக்கு, தனிமையில் இருக்கிறான், அனாதை கேட்டிருக்கிறார், மகனே என்னோடு நீ என்னுடைய ஊருக்கு வா, என்னுடைய ஊருக்கு வா, என்னுடைய நாட்டுக்கு வா, இப்படி இந்த நாடு, அங்கே உனக்கு எல்லாம் படிப்பு கிடைக்கும், உனக்கு நான் பொறுப்படுத்தி செலவழிப்பேன், என்னுடைய வீட்டில் தங்கலாம், உன்னுடைய உமாவை போன்ற என்னுடைய மனைவி ஆக்கிக் கொள்கிறேன், உன்னுடைய தந்தை போன்று நான் இருக்கிறேன், நீ வா. நபி அவர்கள் ஒரு அனாதைக்கு கேட்டார்களே, சொன்னார்களே, ஆயிஷா உனக்கு தாயாகவும் நான் தந்தையாகவும் இருக்கிறேன், வா மகனே என்று அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தார்களே, அனாதை அரவணைத்தார்களே. அது போன்று கண்ணியமானவர்களே, கேட்ட பொழுது அந்த சிறுவன் எல்லா விடயங்களையும் கேட்டுவிட்டு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் பேசி இஷாவை சற்று தாமதி சொல்வதாக சொன்னார்கள். முடித்து துவாவுடன் முடிப்போம் இஷாவும், கடைசி கட்டத்தை அடைந்து விட்டேன். இந்த கவலை எடுங்க, எனக்கு நடக்கிறது, என்னுடைய பிள்ளைகளை நான் இழக்கிறேன், எனக்கு என்ன உணர்வு, ஒரு நோயில் இழந்தாலும், ஒரு ஏதாவது அல்லாவுடைய ஏற்பாடு சாதாரணமாக இருந்தால் கூட நமக்கு எத்தனை வருடங்கள் கவலை, எத்தனை வருடங்கள் கவலை. கண்ணுக்கு முன்னால் துண்டாடப்படுகின்ற பொழுது அந்த ஜனாசாவும் கைக்கு கிடைக்கின்ற பொழுது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஒரு ஜனாசாவில் தலை இல்லை, இன்னொரு ஜனாசாவில் கை இல்லை, இன்னொரு ஜனாசாவில் இடுப்புக்கு கீழே இல்லை. யோசித்து பாருங்க கண்ணியமானவர்களே, இதற்கெல்லாம் அல்லாஹ் நான் இறுதியான முடிப்பேன். இவர்களுக்கு, இவர்களை பார்த்து நாம் பரிகசிக்கக்கூடிய, பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாம் முஸ்லிம்கள், மூமிங்கள், அது பலஸ்தீன், அது ஈராக், அது சிரியா, அது லெபனான், அது சூடான், அது சோமாலியா, அது ஆப்கானிஸ்தான், அது பாகிஸ்தான், அது ஸ்ரீலங்காவில் ஷஹீதாகியவர்களும் தான், அநியாயம் செய்யப்பட்டவர்களும் தான், சிம்மாசனங்களிலே உட்கார்ந்து கொண்டு அலல் அராஇகி யன்துரூன், சிம்மாசனங்களிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்போம். ஹல் சுப்பிபல் குஃபார், நமக்கு அநியாயம் செய்த காபிர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டதா, அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனையை சொர்க்கத்தில் வைத்து நமக்கு எல்லாம் காட்டுவோம், எல்லாம் காட்டுவோம். அப்படி ஒரு ஆறுதல் தினமொன்று இருக்கிறது, அது சொர்க்கங்க வாழ்க்கை, அந்த தினத்தை தான் நாம் எதிர்பார்த்துக்கிறோம். உலகத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது, அழிவுநாசம் பின்னால் வரும், ஆனால் உலகத்தில் நமக்கு நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. கனிமனவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹ் தருவான். மாக்கானிய பாலூன், உலகத்தில் செய்த அநியாயங்களுக்கு மட்டும் எங்களுக்கு அவர்களுக்கு தக்க கூலி தண்டனை கிடைத்து விட்டதா என்று சிம்மாசனங்களிலே உட்கார்ந்து கொண்டு நாம் பார்ப்போம். அவர்கள் இன்று சிம்மாசனங்களிலே உட்கார்ந்து கொண்டு திட்டம் தீட்டு நம்மை அளிக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற சிம்மாசனம் தங்கம் அல்ல, வெள்ளி அல்ல, வைதுரியம் அல்ல, மரகதம் அல்ல, நாம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சிம்மாசனம் தங்கம், வெள்ளி, மரகதம், வைதுரியம், மாணிக்க முத்து, அப்படி கட்டம் வரும். அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும், நாம் நரகவாதி என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் உலகத்தில் அவர்களுக்கு சுவர்க்கம் ஆடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சிறுவன் ஒரு கேள்விதான் கேட்டாங்க. அந்த சிறுவன் இவரிடம், என்னை வளர்க்க தயாராகின்ற ஒருவனுக்கிடம் சிறுவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, சகோதரரே, அங்கிள், நோய்பாசு, மாமா, சாச்சா, பெரியப்பா, அங்கு ஷஹீதாகின்ற பாக்கியம் கிடைக்குமா? எப்படி கேள்வி, சின்ன பிள்ளை, அங்கு ஷஹீதாக முடியுமா? உங்களுடைய ஊரில் உயிர் போகுமா அல்லாவுக்கு, அல்லாவுடைய பாதையில்? அவர் சொல்லியிருக்கார், தற்போதைக்கு அந்த நிலைமை இல்லை, எனவே நான் உங்களோட வர விரும்பவில்லை. இப்படிப்பட்ட சிறுவர்கள் அங்கிருக்காரு, நம்முடைய சகோதரர்கள், நாம் யார், சஹாபாக்களுடைய பரம்பரை. கனிமனவர்களே, காட்சிகளை என்னால் பேசி விளங்கப்படுத்தக்கூடிய காட்சிகள் காட்டப்பட்டால் பார்க்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்ய தயாராகி கொண்டிருந்தார்கள். நிலைமை எப்படி எனக்கு தெரியாது, நீங்கள் பார்க்கலாம், பார்க்கலாம். கனிமன, ஒரு பெண் சொல்கிறார், ஒரு ரெண்டு வெளியாகும், எல்லா பெண்களும் படித்தாங்க, ஹலப் என்ற ஊரிலிருந்து கடைசி 75 வீதங்களை தாம் கைப்பற்றியதாக பிரகடனம் செய்து கடைசி ஒரு தாக்குதலுக்கு தான் இந்த 2 வாரங்கள் 10-12 நாட்களாக இந்த ஷியா படைகள் தயாராகிறார்கள். ஷியாக்கள் யூதர்களும் ஷியாக்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஈரானும் இஸ்ரேலும் பரம விரோதிகள் போன்று கருத்து பரிமாறுவார்கள் பார்த்திருப்பீர்கள். இது நடிப்பு, இதை முதலாவது நீங்கள் விளங்குங்கள். நடிப்பு இது என்ன தெரியுமா, உலகத்தில் 3 கோடி யூதர்களிலே 1 கோடி யூதர்கள் ஈரானில் இருக்கிறார்கள் என்றால் நண்பர்களை பகைவர்கள். முழு விடயத்துக்கும் பிளான் பண்ணுகின்ற துரோகிகள் இவர்கள். நண்பர்கள் உள்ளே வெளியிலே துரோகி விரோதிகள் போன்று காட்டுவார்கள். கனிமன் எனவே காட்சிகள் காட்டப்படுவதற்கான ஏற்பாடு நினைக்கிறேன். இப்பொழுது அதுவரைக்கும் நான் பேசி தொடர்வேன். காட்சிகளை பார்க்கும் பொழுது விளங்கும் என்னால் பேச முடியாது. ஒரு பெண் சொல்கிறார், ஹலபிலிருந்து நாங்கள் வெளியாக மாட்டோம், ஹலபிலிருந்து வெளியாக மாட்டோம். ஏன் தெரியுமா வெளியாகிறோம், எங்கள் ஊரை விட்டு நாங்கள் வெளியாக மாட்டோம். அந்த 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 அநியாயக்காரர்கள், அந்த கேவலமான பண்புள்ளவர்கள், பெண்களை கேவலமாக நடத்துகின்றவர்கள் எங்களை கேவலமாக நடத்துகிறார்கள். எங்களுடைய சகோதரிகளை கேவலமாக நடத்தித்தான் சொல்கிறார்கள். இந்த கேவலத்தை விட்டு பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் வெளியாகின்றோம். எங்களுடைய பெண்மையை பாதுகாக்க, எங்களுடைய உடலை அந்நிய ஆண்கள் தொடாமல் பாதுகாக்க, எங்களுடைய பிள்ளைகளை அந்நிய ஆண்கள் தொடாமல் பாதுகாப்பதற்கு தான் வெளியாகிறோமே தவிர உயிருக்கு பயந்து வெளியாகவில்லை. கடைசியாக நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். எப்படி பல பத்துவாக்கள் கேட்கப்பட்டது உலகத்தில், பத்துவா கேட்பது பல கேள்விகள் உலகத்தில் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பத்துவா கேட்கப்பட்டது, முழு உலக மீடியாக்களில் காட்டப்பட்டது. ஒரு இமாம் இப்படி ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கார் தொலைக்காட்சியிலே. ஒரு நாட்டிலிருந்து கோல் வருகிறது, பெரும்பாலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நாட்டிலிருந்து ஒரு சகோதரர் கேட்கிறார் பத்துவா. ஆலிம் அவர்களே நோன்பு சம்பந்தமான விடையை போய் கொண்டிருக்கிறது. அவர் கேட்டார், எங்களுக்கு பட்டினி நோன்பு 4 ஆண்டம் பிடிக்க முடியுமா? சஹருக்கு சாப்பிடுவதை கொண்டுமில்லை, இஃப்தாருக்கு ஒன்றுமில்லை, எமது நோன்பு கூடுமா? அவ்வளவு வறுமை, சாப்பாடு நிறைந்திருக்கிறது, நோன்பை விடுகிறோம். நான் இப்பொழுது கேட்கப்பட்ட பத்துவாவை பாருங்கள், ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிழமைக்குள் கேட்கப்பட்ட பத்துவா, மக்களுக்காக போராடுகின்ற வீரர்கள் போராளிகள் ஒரு பத்துவாவை கேட்டிருக்கார்கள் மக்கள். உலகம் உலமாக்களிடம், குறிப்பாக உலக உலமா சபையிடம் கேட்கிறார்கள். உலகம் மட்டும் இருக்கின்ற என்ன தெரியுமா, எங்களுடைய மனைவி மக்களை, எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய கையால் கொள்ளுவதற்கு அனுமதி இருக்கிறதா? சித்திரவதை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு ஆடைகள் செலுத்தப்பட்டு எங்களுடைய கண்ணுக்கு முன்னால், என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய மனைவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுவது, என்னுடைய எனக்கு முன்னால் என்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டு என்னை கட்டி வைத்து விட்டு, அல்லது நாங்கள் ஒரு போரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து போந்து இழுத்து வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கற்பழித்து அவர்கள் கொள்வதை விட ஒரே வினாடியில் நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களை கொல்லலாமா? எப்படி கேள்வி, என்ன பதில் இருக்கு? இப்படி இந்த நிமிடம் அந்த ஊரிலே மக்கள் இருக்கிறார்கள். நாம் இன்று சேனைக்கு கீழே அழகான காத்தோட்டத்திலே அல்ல நமது நாட்டை பாதுகாப்பானாக இருந்து கொண்டிருக்கு. என்ன முடியும், முதலாவது நான் தொழுகையாளிகளாக இருப்பது, தொழுகையில் பேணிதல் காட்டுவது, குரான் ஓதுவது, மக்களுக்காக வேண்டி துவா செய்வது, கண்ணீர் வடிப்பது, துவாவை அனுப்பலாம் அல்லாவிடம். அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டால் கண்ணிமணி இவர்களுக்கு முடிவு கட்டுவான், அவருடைய தோல்வி நெருங்குகிறது. இறுதியான சொல்லி முடிக்கிறேன். கண்ணுக்கு முன்னால் காட்டிவிட்டான், காட்டு தீ பரவியது, காட்டு தீ காடோடு நிற்கவில்லை, கோடிக்கணக்கான சொத்துக்கள் செய்தது எல்லாம் அநியாயம் செய்து பறித்தது. ஈராக் அரபு நாடுகளிலே தலையை கழுகி ஏமாற்றி சேர்த்த சொத்துக்கள் தான், பெட்ரோல்களாக இருக்கலாம், டீசல்களாக இருக்கலாம், இப்படி சேர்த்தது. முஸ்லீம் நாடுகளுடைய ஒற்றுமை இன்மை தான் இவ்வளவுக்கு காரணம். அல்லாவுடைய ஏற்பாடு ஒன்று, முஸ்லிம் நாடுகளுடைய ஒற்றுமை இன்மை. அதிலே காற்று தீ பிடித்தது, காற்றடிக்கிறது, நெருப்பு பத்துகிறது. காற்றோடு நெருப்பு வருவதற்கு குரானில் அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை ஷாஇகா. ஷாஇகா என்பது காற்றோடு கிட்டத்தட்ட இடி போன்றது, இடி நெருப்பு கலந்த காற்றுக்கு பேர் தான் ஷாஇகா. அது பாரிய தண்டனை கொடுத்து அளிக்கப்பட்டார்கள் முன்னோர்கள். அதை இந்த நவீன யுகத்தில் இன்றிலிருந்து 30 தினங்களுக்குள்ளே 1 மாத இடைவெளிக்குள்ளே இஸ்ரேலிலே 1 வாரமாக இருந்தது. அல்லாவுடைய படை அல்லா இறக்கிக் கொண்டுதான் இருக்கிறார், அழிவு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்ற நாடுகளுக்கும் நாளான சேதங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க மாட்டான், தன்னுடைய அடியார்கள் கடையாக நடக்கிறது. நமது பணி என்ன? யூத கலாச்சாரங்களை விடுவது, நமது ஆடைகளை, நமது திருமணங்களிலே, நமது வைபவங்களிலே, நமது வாழ்க்கை, நமது வியாபார பண்பாடுகளை யூத கலாச்சாரத்தை விட்டு மூமிங்களா முஸ்லிம்களா மாறுவது முதல் கட்டம். அடுத்தது துவா பிரார்த்தனை. இறுதியா துவா பிரார்த்தனை நடக்கும் இன்ஷால்லா, அதிலும் பங்கெடுப்போம். நமது உள்ளத்திலே நமது ஆடம்பரங்களை குறைப்போம், நமது துனியாவுடைய சொகுசுகளை குறைப்போம், நமது துனியாவுடைய என்ன அல்லாஹ்வுக்கு வெறுப்பான பாவங்களை விடுவோம். இப்படி விட்டால் நாம் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு கைமாறாக இருக்கும். எனவே கண்ணியமானே, பல விடயங்கள் சொல்லப்பட வேண்டியது, காட்சிகளை பேசி நான் விளங்கப்படுத்த முடியாது. காட்டப்படும், பார்க்கின்ற பொழுது உணர்வு பூர்வமா பாருங்கள், இவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், இப்படி நமது நிலைமை ஏற்படாமல் நமது மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கவலையோடு பார்ப்போம். இறுதியாக கண்ணீர் விட்டு அழுது அவர்களுக்காக துவா செய்வோம். ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்போம், ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் துவா கேட்போம். கண்ணியமானவர்களே, என்ன என்னவெல்லாம் சுப்ஹானஹு வதஆலா பேசப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்து இப்படியான பரக்கத்தான பூமிகளை கண்ணால் காண்கின்ற பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அதே போன்று அவர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பானாக, உதவிகளை செய்வானாக. நமது வாழ்க்கையிலே முழுமையாக இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி உண்மையான மூமிங்களா முஸ்லிம்களா முதலில் நாம் மாறக்கூடிய பக்குவத்தை நமக்கு அல்லாஹ் தந்தல்வானாக. வா ஃபர்தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்று இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.